உன்னுடைய மகிமையின் மேகம் சபை மங்களை மூடுகிறபடியினால் உன்னுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, உன்னுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதிக்கிற பொழுது ஆராதனைக்குள்ளே நாம் இறங்கி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பொழுது சோர்வுகள், சோம்பல்கள் என்று சொல்லி, சிந்தனைகள் தேவையில்லாதவைகள் என்று சொல்லி வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளை உடைத்து, அவைகளை தூக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்கு முன்பாக முழு மனதோடு ஆராதிக்கிற பொழுது மாத்திரத்திலே இன்றைக்கு நமக்கு உரிய சுகத்தை நாம் கொண்டு செல்லலாம். ஹல்லேலூயா. அகையினாலே ஆராதனை நேரத்தில் முடியுமான அளவுக்கு கஷ்டப்பட்டு தேவனை ஆராதிங்க. ஹல்லேலூயா, அது நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல. ஹல்லேலூயா. இங்கே பாடுகிறவர்கள் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால அவர்கள் எங்களுக்கு வேண்டி ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீதான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதிக்க தெரியாவிட்டால் கற்றுக்கொள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஆராதிக்கிற வார்த்தைகளை எடுத்து நீயும் சொல்லு. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மௌனத்தில் இருக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மரணத்தில் இறங்கினவர்கள் அவரை துதியார்கள். ஹல்லேலூயா. மரித்தவர்கள், சரீரபூர்வமாக மரித்தவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலே மரித்தவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆராதனையிலே இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனையை கற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிடையாது. ஆகையினாலே தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு கர்த்தரை ஆராதித்தால் அது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அது நமக்கு ஏற்றது. அதை விட அது நமக்கு பலன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆராதனைக்கு வருவதன் நோக்கம் என்ன? கர்த்தரை ஆராதிப்பது ஒன்று, அது எங்களுடைய பக்கம். இரண்டாவது, ஆண்டவர் வார்த்தை அனுப்புவது, அது அவருடைய பக்கம். இது ரெண்டும் சேருகிற பொழுது கர்த்தருக்கு மகிமையுள்ள ஆராதனை உருவாகும். ஹல்லேலூயா. பல ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தேவ ஊழியர்கள் கூட தேவ சமூகத்தில் நிற்பதற்கு நடுநடுங்குவார்கள். தேவ ஊழியர்கள் கூட, ஆச்சாரியர்கள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போவதற்கு அவருடைய கால்கள் நூல் கட்டப்பட்டு இழுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பயங்கரமான ஒரு நாள் அது. இன்றைக்கு அதே தேவன் நம்மத்தில் இருக்கிறபடியினால் அலட்சியம் பண்ணி விடாதீங்க தேவ சமூகத்தை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வினாலே நாம் என்ன செய்தோம், எப்படி இருந்தோம், எப்படி நடந்தோம் என்பதை குறித்து ஒரு நாள் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அல்லவா தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆகையினாலே நடுநடுக்கத்தோடு வாருங்க. ஹல்லேலூயா. நிர்விசாரமாக நடந்து கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு ஆபத்து, எங்களுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆபத்து. ஆகையினாலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற விதங்களை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை நாம் இங்கே செய்யவில்லை. மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை இங்கே நாம் சேர்க்கவில்லை. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசித்து உங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண போகிறது அல்ல. இவைகளெல்லாம் தேவனுடைய நோக்கங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தங்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய செயல்பாடுகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சபையிலே ஒரு போதகர் இருக்கிறபடியினால், இங்கே ஒரு சபையிலே நாலு ஊழியர்கள் இருக்கிறபடியினால், ஏதோ நாங்கள் எங்கள் நோக்கத்தின்படி செய்கிற ஒரு ஆராதனை இவைகள் கிடையாது. இது தேவனால் ஆதி முதல் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசியுங்கள், ஆராதனையின் மத்தியிலே, ஆலயத்தின் மத்தியிலே தேவன் இறங்கி வந்த விதங்கள் என்ன? இன்றைக்கு ஏன் இறங்க முடியாது? ஏன் முடியாது? நம்முடைய இருதயங்கள் அதற்குரிய விதத்திலே நிற்பதல்ல தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதனை செய்கிற பொழுது, இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கிற பொழுது என் உள்ளத்திலே தோன்றியது உங்களுக்கு சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து செல்லுகிறேன். ஒரு சிலர் ஆராதனையிலே கர்த்தரை நீங்கள் ஆராதித்த ஆதி நிலைமைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆதி நிலைமைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவ சமூகத்திலே உள்ளத்திலே வருகிற வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வாய் பேசாதவர்கள் போல 30 வருஷம் அக்னி ஆறாவதுல நிற்பது ஆவிக்குரிய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை காண்டு கொடுக்கிறது. அல்லது ஊற்றுங்கள், உடைத்து ஊற்றுங்கள். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு பாரங்களும் கஷ்டங்களும் வந்தால்தான் தேவ சமூகத்தில் நம்மளை ஊற்றுவதற்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியானால் இரு, ஆண்டவர் அதன் வழியிலே நடத்துவார். உன்னை வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஏதாவது ஒன்று நடக்கக்கூடாது நம் வாழ்விலே நடந்தால் கர்த்தரை நெருங்குவது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, கண்டவர்களை கூப்பிடுகிறது, அவரை கூப்பிடுகிறது, ஊழியர்களை கூப்பிடுவது, சபம் பண்ணுங்க, ஆராதிங்க, சபம் பண்ணுங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது கர்த்தரை தேடுகிறது இல்லை, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதில்லை. ஆராதிங்க, 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 ஆராதிங்க என்று சொல்லி ஆனால் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரயோசனப்படுத்துறதே கிடையாது. ஸ்தோத்திர பலிகள் என்று 50 புத்தகங்கள் எழுதி வச்சிருக்காங்க, பிரயோசனப்படுத்துவதே கிடையாது. பிரியமானவர்களே, நன்றி செலுத்துவது என்பது வாழ்வின் அனுபவத்தில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. இது என் செய்தி அல்ல, என் உள்ளத்தில் இருந்தவைகளை நான் உங்கள் மத்தியிலே பேசினேன். இந்த நாளிலே கடந்த நாட்களில் நான் பேசிய சில காரியங்களை தொடர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, என்னவெனில் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி நான் பேசினேன். பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை அநேகரை ஆராதனையிலே விழுங்குகிறான். சும்மா நிற்பது அதான் ஆராதனையா? கடிந்து கொள்ளுதலை குறித்து உங்கள் மத்தியில் ஒரு நாள் நான் பேச விரும்புகிறேன். அநேகர் கடிந்து கொள்ளுவதிலே அது நல்லதில்லை என்ற நோக்கத்திலையும் ஒரு சிலர் இருக்கிறதை நான் கவனிப்பது உங்களுக்கு ஒன்று சொல்லவா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொள்ளாமல் விடுங்க, அப்ப தெரியும் அதன் அருமை என்னன்னு சொல்லி. கடிந்து கொள்ளது எல்லாருக்கும் விருப்பம் கிடையாது. நான் அதை பின்னுக்கு சொல்லுவேன். வேதத்தின்படி, வேத வசனத்தின்படி கடிந்து கொள்ள கல்லுகிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி ஒரு தடவை அதை குறித்து பிரசங்கம் பண்ணலாம், பேசலாம். ஆகையினாலே பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அதை அதுக்கு ஆதாரமாக எபேசியர் 4 அதிகாரத்தில் இருந்து சில வார்த்தைகளை எடுத்து, அதுக்கு பிறகு நீதிமொழிகள்ல ஒரு சில ஆதார வார்த்தைகளை எடுத்து நான் அந்த நாளிலே பேசி முதலாவது செய்தியை நான் முடித்தேன். கடந்த பைபிள் ஸ்டடியிலே ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு வஞ்சித்த விதத்தை குறித்து பேசினேன். எத்தனை பேர் நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி தெரியாது. கேட்டிருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுகிறீர்கள் சொல்லி அர்த்தம். கேட்காவிட்டால் இதை குறித்த காரியங்களையும் கர்த்தர் ஒரு நாள் நம்மிடத்தில் விசாரிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை நான் முதல்லயே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த ஆராதனை செய்வதற்கு நாம் எழும்பி கடந்து வந்து பலர் இங்கே வந்து நின்று இதை செய்து சபையில் இருக்கிறவர்கள் வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைப்பார். ஆனால் நமக்கு நேரங்கள் இருந்தும் காலங்கள் இருந்தும் என்ன செய்கிறோம்? அதை பார்ப்பதில்லை. யூடியூப்ல 1000 காரியம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. யூடியூப்பே பார்க்காதவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? இங்கே யூடியூப்பே நான் திறப்பதில்லை என்று சொல்லுகிறவர் யாராவது இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் பார்க்கிறீர்கள், எத்தனை பேர் கேட்கிறீர்கள், அதை குறித்து நான் பேசுகிறேன். ஆகையினால எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தில் கணக்கில் வைத்து நமக்கும் உங்களுக்கும் பலன் அளிக்கிறவர் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஏனெனில் வசனமே இல்லாத ராக்காலம் வருகிற பொழுது வசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் வழங்குறது, அநேகர் தேடுவார்கள். ஆனால் வார்த்தைகள் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற வார்த்தைகள் அன்றைக்கு கிடையாது, அது இருக்கட்டும். ஆகையினாலே ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே ஆதாம் ஏவாளையும் பிசாசு அவன் தந்திரத்தினாலே வஞ்சித்தான். தந்திர செயல்படுத்தி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அன்னைக்கு பல காரியங்களை நான் அடுக்கி கொண்டு வந்தேன். கவனித்தீங்களா? நலமாயிருக்கும். அதை பேசிவிட்டு வெள்ளிக்கிழமை இரவு அதே செய்தியை நான் போட்டு கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் என்ன பேசி இருக்கிறேன் என்பதை குறித்து நான் பேசி போட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்பொழுது இதை தொடர்ந்து பேசுவதற்குரிய ஒரு விருப்பம் எனக்கு உண்டானது. பெரியமானவர்களே, அந்த வார்த்தையை நான் திரும்ப கேட்டேன், என்ன பேசினேன். சில வேளைகளில் நமக்கு நாம என்ன தேவ சமூகத்தில் இருந்து சொல்லுகிறோம் என்பது நமக்கு சரியாக விளங்குவதில்லை. அதனால் வீட்டில் இருந்து நான் அதை போட்டு கேட்க கேட்க எனக்கு உள்ளே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்று சொல்லுங்களேன் உருவாகி கொண்டே இருக்கிறது. இதை குறித்து நீ தொடர்ந்து பேசு அந்த மாதிரி. அதனால் இதை நான் தொடர விரும்புகிறேன். பெரியமானவர்களே, இது முடிவு வேறு சத்தியம். அதாவது சத்துருவின் தந்திரத்தினாலே தோத்து போனவர்களும் சத்துருவின் தந்திரத்தை ஜெயங்கொண்டவர்களும் என்ற ரெண்டு செய்தியிலே போய்கொண்டிருக்கிறேன். கடைசி பிரசங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கோ ஆதாமும் ஏவாளும் அன்னைக்கு நான் சொன்னதை கொஞ்சம் சொல்லிவிட்டு வசனத்துக்குள்ளே போய்விடுகிறேன். தேவனோடு நடந்து திரிந்த ஒரு குடும்பம், ஆச்சரியம் ஐயா. தேவனோடு நடந்து திரிந்த உள்ள உலாவி வந்த தேவனை பாட்டு பேசியவர்கள் சொற்ப நேரத்திலே பிசாசுக்கு செவி கொடுத்து தேவ சமூகத்தை விட்டே விலகினார்கள். சொற்ப நேரத்தில் இன்னைக்கு அநேகர் நம்முடைய நினைப்புகள் என்னவெனில், நாம் யார்? நான் முதல் ஆரம்பத்தில் பேசினேன், திரும்பவும் கொண்டு வருகிறேன். நாம் விசுவாசிகள், அசைக்க முடியாதவர்கள். ஐயா, ஆதாமு ஏபாலை போல நீ தேவனுடைய அருகாமையை ரசித்திருக்கிறியா? அவர்களையே பிசாசு வஞ்சித்தான் என்று சொன்னால் நீ யாரு, நான் யாரு? இயேசுவையே 40 நாள் உபவாசத்துக்கு கொண்டு போய் வைத்து பிசாசு அவ்வளவுத்திற்கு சோதிப்பானையா இருந்தால் நீ யாரு, நான் யாரு? அதனாலேதான் வேதம் சொல்லுகிறது, அவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம், யாரை விழுங்கலாம்? நீங்க யாரையாவது பார்த்துட்டு இருங்க, அவன் உங்களை விழுத்துறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறான். நாம ஆரியோ பார்த்துட்டு இருக்கிறது, அவர் இவர் அவர் இவர் என்று சொல்லி. ஆனால் அவன் பக்கத்துல நிக்கிறது ஒன்று தெரியுமா? என் ஆண்டவர் எனக்கு உள்ளே இருக்கிறார், அவனு என்னை சுற்றி கொண்டு இருக்கிறான். எப்ப இடம் கொடுக்கிறனோ அப்பொழுது அவன் வந்து விடுவான். ஏவா எப்ப இடம் கொடுத்தாலோ சாப்பிடறதுக்கு இனிமையானது ரசித்து ருசித்ததுனாலே இச்சித்ததுனாலே பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தான். வஞ்சித்தான், வஞ்சித்ததுல என்ன நடந்தது? தேவனை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையேப்பா, ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விட்டானே. முதலாவது ஆதாம் ஆண்டவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவானதே. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்திற்கு காரணவாளிகளாக மாறிவிட்டார்களே. உனக்கு ஒரு தெரிவா, ஒருவர் வஞ்சிக்கப்படுகிற பொழுது அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆபத்து இருக்கிறது. ஆதாம் ஏவாலும் வஞ்சிக்கப்பட்ட பொழுதினாலே பூமி இந்த நிலைமையில இருக்கிறது. இன்னைக்கு நீ நானும் இப்படி இருக்க வேண்டி இருக்கிறோம். அன்னைக்கு நான் வியாழக்கிழமை கேட்ட கேள்வி கேட்கவா, ஒருவேளை ஆதாமும் ஏவாலும் வஞ்சிக்கப்படாது இருந்திருந்தால், அவர்கள் தேவனோடு உலாவி வந்திருந்தார், அவர்கள் தேவனோடு பேசி வந்திருந்தார், அவருடைய முகத்தை அனுதினமும் ரசித்து வந்திருந்தார், இன்றைக்கு பூமி எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு நீ நானும் இங்கே இருந்திருக்க முடியுமா? தெரியாது நமக்கு. கர்த்தருடைய சித்தம் அவர்கள் பிசாசினால் வஞ்சிக்கும் வரைக்கும் வேறு சித்தம், வேறு பிளான். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கூடாதீங்க, பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. எப்படி இடம் கொடுப்பது? நான் அன்றைக்கு எபேசியரில் பல காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசித்து உங்களுக்கு காட்டினேன். திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போக விருப்பமில்லை, என்றால் சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்வில் சிறிய காரியங்களை நாங்கள் பெருசாக பார்ப்பதில்லை, சின்ன காரியங்கள். ஆனால் அவைகளே நாம் பிசாசினால் வஞ்சிக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நான் பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதிலே 18வது 19வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம்.
ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான்.
திருப்பி வாசிங்க,
அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள்,
கேளுங்கள்,
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்.
இங்க விதைக்கிற விதவியை குறித்து ஒரு உபமை அன்பரா இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதுல முக்கியமாக முதல் பகுதி எங்கே சொல்லுகிறது? ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் வார்த்தைகள், ராஜ்யத்தின் விதைகள். அதாவது இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள், இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு போதிக்கிற போதனைகள், இன்றைக்கு வேதத்தில் இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீ கேட்கிற விதத்தை குறித்து கவனம் உள்ளவனாய் இரு. இது குறித்து கணக்கு எனக்கு பேச விருப்பம், முடியுமான அளவுக்கு நான் போகிறேன். பிரியமானவர்களே, ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்கு பல விதங்கள் இருக்கிறது. பல நோக்கங்களில ஒரு பிரசங்கத்தை கேட்கலாம். ஒரு பிரசங்கத்தை கர்த்தருடைய வார்த்தை வருகிற பொழுது ஏனோ தானோண்டு சொல்லி இருந்து நாம் கேட்கலாம். பிரியமானவர்களே, நானும் உங்களைப் போல ஒரு மனிதன், நானும் உங்களைப் போல இதுல இருந்து பல பிரசங்கங்களை கேட்டவன். எந்த கோணத்தில, எந்த நேரத்தில, எந்த விதத்தில, எந்த நோக்கத்தில நான் பிரசங்கங்கள் கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் அறிவார். எல்லா நேரங்களிலையும் விழிப்புணர்ச்சியோடு, கவனத்தோடு, கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்ற நடுநடுக்கத்தோடு நான் பிரசங்கங்கள் கேட்டது இல்லை. நான் இந்த நாட்களை குறித்து பேசவில்லை, நான் நடந்து வந்த நாட்களை குறித்து பேசுகிறேன். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பதில்லை. நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கப்பா. உங்கள் முன்பாக கடந்த முறை பேசினேன், அநேகர் பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறார்களே உலகத்திலே, அநேகர் சாட்சிகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் எல்லோரும் தேவனை அறிந்தவர்கள், நாம் எல்லோரும் ஆராதிக்கிறவர்கள். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், ஒருவன் உங்களை விழுங்குவதற்கு உங்களை சுட்டித் திரிகிறான். கையிலே பைபிள் இருக்கிறது. அதனாலே தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது, தயவு செய்து ஆராதனையிலே கவனமாக இருங்க. அலட்சியம் பண்ணக்கூடாது, கண்ட மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. கவனமாக இருங்க, ஒழுங்காக வாருங்க, ஒழுங்காக இருங்க. நன்மையானதை பேசுங்கள், பக்தி விருத்தியானதை பேசுங்கள். எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கிறது, நீ பேசுறதுக்கு பக்தி விருத்திக்குரியது இருந்தால் பேசு, இல்லையோ நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவாய். விளங்குறதா என்ன சொல்லுகிறேன்? ஆகையினாலே ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிற பொழுது, இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், எந்த விதத்தில் நாம் கேட்கிறோம், எந்த நோக்கத்தில் நாம் கேட்கிறோம்? எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிரசங்கம் என்பது யாரும் நாங்கள் வந்து நின்று நீங்கள் இருந்து கொண்டு நான் ஏதோ ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறதில்லை. ஒரு ஆளுக்கு, ஒரே ஒரு மனிதனுக்கு இங்கே பிரசங்கம், அந்த அவரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வீட்டில் இருக்கின்ற இல்லாமே இல்லை. இந்த முழு பிரசங்கத்திலையும் எங்கேயோரிடத்திலே ஒரு வார்த்தை உனக்கு இருக்கிறது, அதை பிடிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். அவதானமாய், கவனமாய், பொறுமையாய் எனக்கு எங்கே வைத்திருக்கிறார்? நான் சுகமடைய, நான் சிக்ஷிக்கப்பட, நான் கட்டப்பட, நான் உடைக்கப்பட, நான் வாழுவதற்கு ஒரு வார்த்தை எங்கே இருக்கிறது? மாறாக பலர் பிரசங்கம் கேட்பது எப்படி தெரியுமா? இந்த வார்த்தை அவருக்கு என்று சொல்லி நினைத்துக் கொள்வார்கள். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்கிற விதத்திலே கூட ஆண்டவர் எத்தனை உவமையை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே எனக்கு தேவன் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நீங்கள் என்ன சிந்தனையோடு கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வசனம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, ஆண்டவரே பூமி இப்படி இருக்கிறது, காலம் இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, எனக்கு என்ன? அதை விட பிரசங்கம் முடிந்ததின் பிற்பாடு பிரசங்கமே சரியில்லை என்று போறவர்கள் இருக்கிறார்கள். நீ ஒழுங்காய் பிரசங்கத்தை கேட்டா தானே உனக்கு பிரசங்கம் கிரியை செய்ய. நீ முழுவதும் பிரசங்கம் சரியில்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையிலேயா தள்ளி விடுகிறாய்? என்னை தள்ளிவிட்டு என்ன பிரயோசனம்? மற்றவர்களை தள்ளிவிட்டு என்ன பிரயோசனம்? கர்த்தருடைய வார்த்தை அல்லவா தள்ளி விடுகிறாய்? இதை ஆதியிலையும் செய்தார்கள், ஆதியிலையும் செய்த, அது குறித்து அது வேற பிரசங்கம், அது இருக்கு. ஆகையினாலே என்ன நடக்குது? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்வில்லாத இருதயம். ஏன் உணர முடியவில்லை? ஏன் உணர முடியவில்லை? இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? எதனால் நிறைந்திருக்கிறது? என்ன என் உள்ளத்தில் இருக்கிறது? இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிற பொழுது எவ்வளவு பாரம் நம் இருதயத்தில் இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனைக்கு வருகிற பொழுது மூன்று மனத்தியாலும் ஒன்றையும் நினையாதீங்க, ஒன்றையும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரியும் அநேகர் அநேகத்தை என்ன சொல்றேன், நான் சொல்றது படி நீங்க செய்யுங்கப்பா. கர்த்தரை மாத்திரம் துதியுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் செய்கிற காரியத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் உணர முடியும், பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஒரு கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் நமக்குள்ள செய்கிற அதிசயம் பிரைஸாக இருக்கிறது. உணர முடியலையே, இல்லாததெல்லாம் நம் இருதயத்தில் இருக்கிறபடியினால் நான் இவைகள் ஒன்றொன்றாக கொன்ற விரும்பவில்லை. ஏனெனில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற, நம்முடைய இருதயம் திருப்புள்ளதாக நிறைந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அதை விடுங்கள், அது அல்ல என்னுடைய செய்தி. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர அல்ல. வசனம் போகிறது, எல்லாருக்கும் போகிறது, ஒரே வசனம். உனக்கு தெரியுமா, ஆராதனை முடியவிட்டு அஞ்சு பேர் வந்து சொல்லுவார்கள், நல்ல பிரசங்கம், எனக்கு நன்றாக இருந்தது, என் வாழ்வுக்கு பிரயோசனமாக இருந்தது. ஆனா அஞ்சு வீட்டில் போகிற பொழுது என்ன, ஒன்றுமே இல்லையே, இன்னைக்கு ஒன்றுமே சரியில்லையே, இன்னைக்கு பிரசன்னத்தையே காணலையே. நான் எல்லா சபைகளுக்கும் பேசுறேன், எங்க சபைக்கு மாத்திரம் இல்ல, ஏப்பா எனக்கு மாத்திரம் என்ன, பக்கத்தில் இருந்தவன் மாத்திரம் துள்ளி துள்ளி ஆராதிக்கிறானே, பக்கத்தில் இருக்கிறவன் மாத்திரம் ஆடி ஆடி ஆராதிக்கிறானே, என்ன எனக்கு மாத்திரம் இல்ல. தெரியுமா, இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை உணர்வுள்ளவனாக நான் திருந்த வேண்டும் ஆண்டவரே, என்னை கட்டு ஆண்டவரே, என்னை செயல்படுத்தும் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும் என்ற உணர்வு உள்ளத்தோடு நாம் கேட்கிற பொழுது மாத்திரத்தை தான் கிரியை செய்யும். உங்களுக்கு தெரியுமா, இதுல இந்த விதைக்கிற உவமையை குறித்து சொல்லப்படுகிற பொழுது விதை என்பது எல்லாருக்கும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரே வசனம் தான், அன்று தொடங்கி இன்றும் வரைக்கும் ஒரே வசனம் தான் எல்லாருக்கும். இதே வசனத்தில் எழும்பி நின்றவர்கள் இருக்கிறார்கள், இதே வசனத்தில் உயிர் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இதே வசனத்தில் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இதே வசனத்தில் எழும்பி கத்தற்கண்டு பயிரங்கமாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஓடி பெரிய காரியத்தை செய்தவர்கள் இருக்கிறார்கள். இதே வசனத்தை கேட்டு ஒன்றுமே செய்யாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரயோசனமே இல்லாமல் இந்த பூமியை விட்டு கடந்து போனவர்களும் இருக்கிறார்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்வதில்லை. கர்த்தர் என்ன பேசுகிறார், மற்றவர்கள் பேசுகிறதை உணர்ந்து விடுவோம், அதுக்கு ரெண்டு மீனிங் மூன்று மீனிங் எல்லாம் வச்சு அதை உணர்ந்து விடுவோம், ஆனால் வேத வசனத்தை உணர்வதில்லை, நம்மோடு பேசுகிறதை புரிந்து கொள்வதில்லை. தெரியுமா உங்களுக்கு, அநேகருக்கு கர்த்தர் பேசுகிறதை புரிந்து கொள்வதே இல்லை, எடுத்துக் கொள்ளுகிறதில்லை, அந்த மனமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே வசனம் வருகிற பொழுது எனக்கு என்ன சொல்ல இருக்கிறேன், ஒன்று சொல்ல. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆப்பிரிக்கா தேசத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஊழிக்காரன் போயிருந்து பிரசங்கம் பண்ணுகிற பொழுது அந்த சபையில் இருந்தவர்கள் பிரசங்கம் பண்ண பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளாக எடுத்து சொல்ல சொல்ல சபையில் இருக்கிறவர்கள் எழும்பி அந்த வசனத்தை இப்படி பிடிப்பார்களா, எழும்பி இப்படி பிடிப்பார்களா, என்ன இந்த வசனம் எனக்கு தான் புடி என்று சொல்லி பிடிப்பார்களாம். அதை அந்த அது பிரசங்கி வந்து சொல்லுகிறார், இப்படியும் ஒரு அனுபவம், எழும்பி நின்று பிடிப்பார்கள், இது என்னக்குரிய வசனம். பிரியமானவர்களே, நாம் ஆராதனைக்கு வருவது கர்த்தர் எங்களோடு பேசுவதை ஒழிய நாம் கர்த்தருக்கு சொல்லி மற்றவர்களோடு பேசும் என்று சொல்வதற்கல்ல. உணர்வுள்ள இருதயம், என் இருதயம் எப்படி இருக்கிறது, எதை குறித்து இன்றைக்கு தேவையில்லாததெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் பாரமாக்கி அதை குறித்து சிந்தித்து அதை குறித்து உணர்ந்து உணர்ந்து, ஆனால் கர்த்தருடைய வசனத்தையோ நாம் உணர்வதில்லை. இப்படி நடக்கிற இன்றைக்கெல்லாம் இந்த வசனத்தை கேட்கிறீர்கள், நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்தவரே வசனத்தை கேட்கிற பொழுது கவனமாய் கேட்டாதான் அது கிரியை செய்யும் என்று சொல்லுகிறீரே, அதை நாம் சிந்திப்பதில்லை. இப்படி இருக்கிற பொழுது, இப்படி நடக்கிற பொழுது, இப்படி யோசிக்கிற பொழுது ஒருத்த உங்களுக்கு பக்கத்தில் சுத்திட்டு இருக்கிறானே அவனை மறந்து விட்டீர்களே, அவனை நீங்கள் மறந்து விட்டீர்களே. வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு அதை, இதனாலதான் நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆராதனையிலே கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஏனெனில் வசனம் வருகிறதை உடைத்து விடக்கூடாது. நாம் அது உடைத்து அது 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 ஒரு இன்னைக்கு முதல்ல சொன்னது போல இந்த கண்டியல் அது இதெல்லாம் ஏன் நாம சொல்ல, அதெல்லாம் உடைத்து விடும் காரியங்கள், சிந்தனைகளை உடைத்து விடும். ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சாலே எவ்வளவு ஒரு இதென்று நமக்கு தான் தெரியும். அது அதனாலதான் நாம் சொல்லுவது, உழைச்சவனுக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை இல்லை, சபைக்கும் அங்கேயும் இங்கேயும் தலையாற்றுறதில் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற வசனங்கள் அது போய் சேர வேண்டிய இடத்துல போக வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்கிறத இரு என்று சொல்லி நாம் சொல்லுவதுதான் ஒழுங்குமுறை என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர், 19வது வசனம்.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்.
பிரியமானவர்களே, வசனம் என்பது இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. மண், அதாவது நீ ஒரு தோட்டம், உங்களுக்கு தெரியுமா சபை என்பது தேவனுடைய தோட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் தோட்டத்திலே நாட்டப்பட்ட மரங்கள். ஆகவே தோட்டத்துக்கு விதைக்க இந்த வசனம் எல்லாருக்கும் விதைக்கப்படுகிறது, இன்றைக்கு எல்லாருக்கும் விதைக்கப்படுகிறது. ஆனால் உணர்வில்லாதவர்களாய், ஆவியிலே செத்தவர்களாய், ஆவிக்குரிய வாழ்விலே செத்தவர்களாய், வசனத்தை கேட்டு உணர்வில்லாதவர்களாய் இருக்கிற பொழுது ஒருத்தன் கிரியை செய்கிறான், ஒருத்தன் கிரியை செய்கிறான். யார் தெரியுமா, உன்னை கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி ஒருவன் தெரிகிறானே, அவனை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமான தேவன் பிள்ளைகளே, நான் கடந்த ரெண்டு முறையும் நான் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. நீ வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது, நீ இழுப்புண்டு போயிடக்கூடாது, நீ உலகத்தோடு போய்விடக்கூடாது. பெண்ணுக்கு வருகிறேன், முடிஞ்சால் நேரம் இருந்தால் பார்க்கலாம். உலகத்தோடு நீ போய்விடக்கூடாது, உன்னுடைய ஓட்டங்கள் வீணாய் போய்விடக்கூடாது, கர்த்தரை ஆராதித்த நேரங்கள் வீணாய் போய்விடக்கூடாது, பிசாசானவன் உன்னை அடித்துக் கொண்டு போய்விடக்கூடாது, பிசாசு உன் பிள்ளைகளும் குடும்பத்தை இழுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது. நீ நினைக்கலாம் நான் யா, நீ நினைக்கலாம் முடியாது, இதெல்லாம் நடக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், உன்னை ஏமாத்திக் கொள்ளாது. கடந்த முறை நான் சொன்னேன், அவன் அந்த காலத்தால் அவன் முதல் மனிதனுக்கே விளையாட்டு விட்டு அவனை கவிழ்த்தவன், இயேசுவையே கவிழ்ப்பதற்கு நின்றவன், எத்தனை அப்போஸ்தலர்களை அவன் பார்த்திருக்கிறான், எத்தனை தீர்க்கதரிசிகளை அவன் பார்த்திருக்கிறான், எத்தனை தேவ தூதர்களோடு அவன் யுத்தம் பண்ணியிருக்கிறான். உங்களுடைய நினைப்புகள் என்னவெனில், ஒரு மனிதன் ஜபம் என்ற ஜபத்திலே வருஷ மாசத்துல ஒரு மாசத்துல படுகிற உபவாசத்துல ஒரு செய்திக்கு ஒரு ஆராதனில வந்திருந்து அரை செய்தியை கேட்டுக்கொண்டு போகிற உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லாய் நடந்து விடும் என்று சொல்லி நீ நினைக்கிறாய். நீ கத்தர் பக்கம் திரும்பு, உன்னுடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இத்தனை வருஷம் ஓடுகிறோம், இத்தனை வருஷம் செய்திகளை கேட்கிறோம், வசனம் கேட்கறதுனாலே என் வாழ்விலே நடக்கிற மாற்றங்கள் என்ன உன்னாலே சொல்ல முடியுமா? வசனங்கள் நான் இன்றைக்கு ஆராதனை வசனத்தை கேட்டுவிட்டு வீட்டை போகிறேன், இந்த ஆராதனையினாலே என் வாழ்விலே நடந்த மாற்றம் என்ன? இந்த வசனத்தினாலே எனக்கு கிடைத்த பிரயோசனம் என்ன? ஆராதனை முடியும் வரைக்கும் இந்த அந்த கதவு அடுத்த கதவோட வசனங்கள் பிசாசு கொண்டு போயிடுறான். இன்னைக்கு வருகிறேன், இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கிறது. ஆகவே இவ்வளவுதான், இதுல இருந்து அதுல போக, அதுல இருந்து அங்க போக, அங்க இருந்து அங்க போக, வாகனத்தோட சரி. வசனம் எங்க? என்னுடைய 15-16 வயதுல செய்தி கேட்டு விட்டு வீட்டை போகிற பொழுது ஆண்டி இங்க இருக்கிறான், இன்னைக்கு என்ன செய்தி என்று கேட்பாரு. இன்னைக்கு என்ன செய்தி? ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே கேட்காது. இதே மாதிரி நான் நினைக்கிறேன், இன்னைக்கு வளர்ந்தவர்களையும் நாங்கள் வீட்டில் போய் நானும் போதகரும் சேர்ந்து டெலிபோன் அடிச்சு, இன்றைக்கு பிரசங்கம் என்ன, கருப்பொருள் என்ன, உனக்கு என்ன வழங்கிச்சுது, நீ என்னத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்துருக்கிறாய் என்று நாம் கேட்டால் நலமாக இருக்குமோ? சும்மா இருந்து கேட்கறது, நாங்கள் இங்கே ஒருவரும் தவம் இருக்க வரே இல்லைப்பா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவன் கொண்டு போயிடுவான். இன்னைக்கு நாம பேசினா, நாம கதைச்சா எல்லாம் அவன் உனக்கு சொல்லாமலே உன்னை திருடிட்டு போயிடலானே. இருக்கட்டும், பார்க்கலாம். உணராது இருக்கிற பொழுது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயங்கள்ல விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். என்ன செய்கிறான்? உனக்குள்ளே போடப்பட்ட வசனங்களை கொஞ்ச நேரத்தில், அதாவது என்ன நடக்கிறது, இப்ப பிரசங்கம் பண்றேன், உணர இல்லையா? தேவ சமூகத்தில் ஆராதனை முடிகிற பொழுது நான் கவனிப்பதுண்டு, இப்ப உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஆராதனை முடிந்த உடனே கிடுகிரண்டு எழும்பி ஓடுற நீங்க, உங்களுக்கு நான் சொல்லவா உண்டு, அமர்ந்திருந்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஜபத்திலே இருந்து அந்த ஜபத்தை அங்கீகரித்து கடந்து செல்லுங்க. எப்படா முடியும் இருக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க, இங்க முடிய அங்க வாசல்ல ஒரு சிலர் நிற்பாருங்க. என்ன விசுவாசம் இதெல்லாம்? நின்று வசனத்துக்கு ஒப்பு கொடு. உங்களுக்கு தெரியுமா, பிரசங்கம் பண்ணி முடிந்த உடனே அந்த 2 நிமிஷம் ஜபம் இருக்கு பாருங்க, அதிலேதான் காரியமே இருக்கிறது. அந்த 2 நிமிஷம் ஜபம் இருக்கு பாரு, அங்கதான் நீ உன்னை ஒப்பு கொடுக்க முடியும். அந்த 2 நிமிஷம் ஜபம் இருக்கு பாரு, அப்ப அங்கேதான் உன்னுடைய வசனத்தை நீ திருப்ப முடியும், கர்த்தருக்கு முன்பாக உன் இருதயத்தை நிறுத்த முடியும். ஆகையினால பிரியமானவர்களே, அனுபவம் இல்லாமல் நான் இதை குறித்து பேசவில்லை, ஒன்றுமே தெரியாமல் நானும் பேசவில்லை, ஒன்றளவு புரிந்து அறிந்து தான் பேசுகிறேன். ஆகையினாலே பிசாசானவன் நமக்குள்ள இருக்கிற வசனத்தை பறித்துக் கொள்ளுகிறான், எடுக்கல, வாங்கல, பறிக்கிறான். ஏ, நீ பிரயோசனப்படுத்தலையே, வசனத்தை நீ பிரயோசனப்படுத்தவில்லையே. இன்னைக்கு அநேகர் சொல்லுவார், வசனம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா என்ன, ஓகே நல்லது, அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனா நமக்குள்ள என்ன நடந்தது, என்ன மாற்றம் உருவாகுகிறது? நான் எதை விட்டுக் கொடுக்கிறேன், எதை விட்டு விடுகிறேன்? பிசாசு என் மீது ஜெயத்தை எடுக்காதபடிக்கு, பிசாசு என் மீது ஜெயம் கொள்ளாதபடிக்கு, பிசாசு என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நாம என்ன செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? அதை விட என்ன ஒரு சிலர், இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்களா, இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்களா? அவங்க கேட்டாங்கன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், புற எதுக்கு இந்த கேள்விகள்? இன்னைக்கு வசனத்தை கேட்டீங்களா? உங்களுக்கு போல எனக்கு தெரியுது, வசனத்தை கேட்டீங்களா? பிரியமானவர்களே, வார்த்தை என்பது உனக்கு தான், உனக்கு 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 மாறாக எனக்கே ஒழிய நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தான் சிஸ்டர், நீங்கள ஒப்பு கொடுங்க சிஸ்டர், நீங்க சரிப்படுத்துங்க சிஸ்டர், நீங்க நான் அப்படி வேணாம். பிரியமானவர்களே, நாம் உணர்ந்து அதை தேவனுக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்காது இருக்கிற பொழுது பிசாசானவன் அந்த முத்துக்களை எங்களை விட்டு பறித்துக் கொள்ளுகிறான் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பிரசங்கங்கள் கேட்டீர்கள், வசனங்களுக்கு மாற்றம் என்ன, என்ன நடந்தது உங்கள் வாழ்விலே? எத்தனை 1000 பிரசங்கங்கள், சில பேருக்கு பிடிச்சதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு 1 மாசத்துக்கு அதை குறித்து பேசிக்கொண்டு தெரிவார்கள். பிடித்தது ஒரு 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 எங்களுக்கும் வேதத்திலே பிடித்த பக்கங்கள் 1000 இருக்கிறதப்பா, ஆனால் அது பிடிச்சது ரம்மியம், அது எங்களை கவர்ந்த இடங்கள், ஆனால் என்னை உடைத்த இடங்கள், என்னை உருமாற்றிய இடங்கள், என்னை மாற்றிய இடங்கள், பிசாசை விட்டு என்னை காப்பாற்றிய இடங்கள் எனக்கு நினைவிலேயே இல்லையே, எனக்கு நினைவிலேயே இல்லையே. ஆனால் ரம்மியமானவைகள், ஆஹா இது இல்லையா சம்பவம், ரம்ய முடிவும் நல்லா இருக்கிறது. அது மாத்திரம் எங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்ட விதை, முள்செடியின் மத்தியிலே விதைக்கப்பட்ட விதை, நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி இந்த விதைக்கிற விதையை குறித்து ஆண்டவர் அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகையினாலே இந்த சம்பவத்தை எப்படியே வைத்து நான் அடுத்ததுக்குள்ளே போக விரும்புகிறேன். கவனியுங்கள், ஒரு மனிதனை பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்? வசனத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்காதிருக்கிற பொழுது, வசனத்திற்கு எங்களை நாம் ஒப்புக்கொடுத்து உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி சொல்லாதிருக்கிற பொழுது பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணி சொல்றேன், நீங்க எந்த பெரிய பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் வசனங்கள் வருகிற பொழுது தள்ளி விடாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க, தள்ளி விட்டுறாதீங்க. அந்த பிரதர் என்ன பிரதர் ஆற்றுவா, என்னை சேர்த்துவா, எனக்கு கட்டுவார் என்று சொல்லி நான் நினைத்து வந்தேன். வழங்குதா நான் என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி, எனக்குண்டு ஒரு வார்த்தை என்ன, நீ பயப்படாதே என்று சொல்லி வரணும் என்று சொல்லி நான் நினைத்தேன். மனம் திரும்பு என்று சொல்லி வருகிறதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல வேண்டிய நான் ஓடி ஓடி வந்தேன். உன் ஆசீர்வாதமே இல்லாம போகும் என்று சொல்லிட்டு போறாரே அவர் ஊழியக்காரனாயவர். நான் கடந்த முறைக்கு முதல் ஆலோசனை குறித்து சொன்னேன், ஆலோசனை எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ல முடியாது. கவனமா இருங்க, வேதத்திலே ஆலோசனைக்கு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலோசனை எல்லாரிடத்தில் இன்னும் வர முடியாது. அது புற இருக்கிற பிரச்சனை இன்னும் கூட்டி கஷ்டத்துக்குள்ளே நம்மளை நடத்தி சென்றுவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்கள், அதுல 25வது வசனத்தில் இருந்து வாசிங்கள். 25,
மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்புக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார்.
எப்படி இருக்கட்டும், திருப்பி அந்த 25வது வசனத்திலிருந்து வாசிங்க.
மனுஷர் நித்திரை பண்ணுகையில்,
அவனுடைய
சத்ரு வந்து, கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு,
கோதுமைக்குள்ளே களைகளையும் விதைத்து விடுகிறார். இது அடுத்த ஒரு சம்பவம். எங்க யார குறித்து, சத்ரு குறித்து பேசப்படுது. கோதுமைக்குள்ளே களை எப்படி வந்தது, கோதுமைக்குள்ளே களை எப்படி வந்தது, எப்படி வந்தது என்ற இது இதுடைய சத்தியம். பின்பக்கம் வேறு விதம், வேறு விஷயம் இருக்கிறது. என்ற ஆண்டவர் அவருடைய அறுப்பு காலம் வரைக்கும் சில காரியத்தை வைத்திருக்க சொல்லுகிறார். தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு புரியுதா? சில காரியங்களில் நாங்கள் கை வைப்பது குறைவு, சபைகளை சில காரியங்களில் நாம் அணுகுவது கொஞ்சம் குறைவாக இருக்கும், சில காரியங்களில் நாங்கள் பேசாமல் இருந்து விடுவோம். அவர் வருகிற பொழுது அவர் சரியாய் அறுத்துக் கொள்வார். ஆனால் அநேகர் அறுப்பதற்கு துடிப்பார்கள். சபையில் இருக்கிறவர்கள் அநேகர் அறுப்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம், அறுத்து கோதுமைகளை அறுத்து விழுத்துவதற்கு அநேகருக்கு விருப்பம். வழங்குறதா, தோட்டக்காரனுக்கு தான் தெரியும் விஷயம் என்னன்னு சொல்லி. வழங்குறதா, அவர் ஒரு தோட்டக்காரர், அவருக்கு கீழே நாங்க இருக்கிற ஒரு தோட்டக்காரர், வேறு செய்தி வேறு. ஆனால் சொல்லிவிடுகிறேன், அறுக்க எல்லாருக்கும் விருப்பம். அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, கதைக்கணும், 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 பேசணும், 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 இல்லை. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அதை அறுக்கிற பொழுது சரியாக அறுக்க வேண்டும். அதுக்கு அவர் வருவா, நான் காத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே விசுவாசிகளுக்கு, அதை விட ஒரு சில ஊழியர்களுக்கும் கூட அறுப்பது என்று சொன்னால் விருப்பம், அறுப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஆனா இங்க என்ன நடக்கிறது தெரியுமா, ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்க, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், உமக்கு சித்தமா, நாங்க இப்படி செய்கிறது. சித்தத்தை விசாரிக்க வேண்டும். ஆண்டவருக்கு எது விருப்பம் என்பதை நாம் விசாரிக்க வேண்டும். தோட்டத்தில் என்ன செய்வது என்பதை நாம் விசாரிக்க வேண்டும். அவர் சொன்னால் அறுப்போம், இல்லையோ இல்லை. அவர் வரும்பறைக்கும் அந்த களை களையாகவே இருக்கட்டும். அவர் வருகிற பொழுது நாம் அதை அறுப்போம். ஆனா அது அல்ல செய்தி. மேல என்ன சொல்லப்படுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில்
அவனுடைய சத்ரு வந்து,
கோதுமைக்குள்
களைகளை விதைத்து விட்டு போனான்.
கோதுமைக்குள்ளே களைகளை எப்ப விதைத்தான் தெரியுமா, சஞ்சன முதல்ல இடம் கொடுத்தால் அவன் வருவான். ஃபாதர் ஒரு பாட்டு, இடம் கொடுத்தால் அவன் மடம் கட்டுவானோ ஏதோ ஒன்று சொல்லிடுறேன், பாட்டு படித்தாரு. ஞாபகம் இருந்தா நான் திரும்ப படிக்கிறேன். என்ன இங்க என்ன நடக்குது? மனுஷன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாம் எப்ப நித்திரை கொண்டோம்? நாம எப்ப நித்திரை கொண்டோம்? நம்ம எப்ப நித்திரை கொண்டோம்? நம்ம நேரத்தை தவிர நாங்க வேற ரோமை அவர்களுக்கு சொன்னார், மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகள் களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். நித்திரை பண்ணுகிறது என்பது ஜபமில்லாத ஒரு வாழ்வு, ஜபமே இல்லாத ஒரு வாழ்வு, நித்திரையுள்ள ஒரு வாழ்வு. இதை குறித்து நான் ஒரு சில உதாரணங்களை கொண்டு வருகிறேன். ஜபம் இல்லாத இருக்கிற பொழுது களைகள் விதைக்கப்படும், தேவையில்லாதவைகள் விதைக்கப்படும், தகாதவைகள் விதைக்கப்படும். தேவையில்லாத நாங்கள் பேசுவோம், தேவையில்லாதபடி நாங்கள் நடப்போம், தேவையில்லாதவைகளை நாம் செய்வோம். நித்திரை, ஆவிக்குரிய தூக்கம், அப்பொழுது என்ன வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறதுப்பா, அதுக்கு இல்ல களைகளும் விதைக்கப்படுகிறது. ஆனா அதுக்கு ஏற்று அதுக்கு காலம் வருகிற பொழுது அது ரெண்டாக புரிக்கப்படும், அது ரெண்டாக புரிக்கப்படும். அதே நேரத்தில் நெல்ல நீங்க ஒன்று நல்லாய் விளைந்திருக்கும், ஒன்று இந்த பதர் தான் அந்த மரம் முழுத்திலும் இருக்கும். அந்த பிரசங்கம் அது அல்ல. ஆனா மனுஷன் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது, தூங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? பதர்கள் விதைக்கப்படுகிறது. ஜபம் இல்லாத வாழ்க்கையிலே நீ ஜெயம் கொள்ள முடியாது. ஜபம் இல்லாத வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ வளர முடியாது. ஜபம் இல்லாத வாழ்க்கையிலே நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. ஜபம் இல்லாத வாழ்க்கையிலே நீங்கள் ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஜபம் இல்லாத காரியத்திலே நீ தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு பெயர் கிறிஸ்தவனாக மாறிவிடும். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்காவது இடத்துல போய் ஒரு ஆம்பளை கேட்டா, நீ என்ன சமயம் கிறிஸ்தவன்? அவ்வளவுதான். இங்க அதுதான் நடக்கிறது. என்ன? அவர்கள் நிச்சயம் ஆவிக்குரிய வாழ்வில் நித்திர, ஆவிக்குரிய காரியத்தில் நித்திர, ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லுகிற நித்திர, ஆவிக்குரிய ஊழிக்காரன் என்று சொல்லுற நித்திர, நித்திரை பண்ணுகிற பொழுது களைகள் விதைக்கப்படுகிறது. களைகள் விதைக்கப்படுகிறது. சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடிக்கடி ஜெப கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் இல்லையா? எனக்கு ஆச்சரியம் என்னது, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே 40 நாள் உபவாசத்தில் கொண்டு வச்சு பிசாசு செய்யாத வேலையை செய்து முடிச்சான். நானா இருந்திருந்தா சரி என்று நான் நம்புறேன். ஏண்டா, முதலாவது ஆதாமுக்கே அவன் விழுத்திட்டான் இல்லையா? ஆதாம மாவட்டத்தில் ஏவாலையும் விழுத்திட்டான். அதாவது மனுஷீக காரியத்தில் பூமியில தேவன் போட்ட திட்டம் எல்லாம் உடைக்கப்பட்டாய். இன்னைக்கு உங்க வாழ்விலே தேவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உடைந்து போகிறது, உடைந்து போகிறது. ஏன்? தூக்கம், தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம், விழிப்புணர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய வீழ்ச்சி, ஆவிக்குரிய விழிப்பில்ல. ஜபத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க. ஐயா, ஆமா, நாங்க ஜபத்துக்கு ஏன் வர சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கூப்பிடணும்? ஆராதனைக்கு வந்தா போதும்னு சொல்லி விடலாமே. ஆராதனைக்கு வந்து எல்லாரும் ஆடி பாடி கர்த்தரை ஆராதித்து விட்டு போய்விட்டால் எல்லாருக்கும் சந்தோஷம், அதோடு நிறுத்தி விடலாமே. ஜபம் தான் உன் வாழ்விலே நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு உன்னை சரிப்படுத்துகிறது உண்டு. தேவனோடு நீ பேசுவதற்கு ஒரு இடம், தனி ஜபம் இருக்கிறது நல்லது. தனி ஜபத்தில் நான் ஒரு விசை ஒரு நாளும் தவறினதில்லைன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளும் நான் தவறியது கிடையாது. சபையினுடைய பொறுப்பு என்னவெனில், உபவாச நாட்களை கூடிவர செய்ய வேண்டும், மூப்பர்களை கூடிவர செய்ய வேண்டும், ஊழியர்களை கூடிவர செய்ய வேண்டும், விசுவாசிகளை கூடிவர செய்ய வேண்டும். இது சபையினுடைய பொறுப்பு. பரிசுத்த ஆராதனைக்கு ஜனங்கள் கூட வருவார்கள், பரிசுத்த உபவாசத்துக்கோ வரமாட்டார்கள். நான் பேசுவது வேலை செய்கிறவர்கள் சுவமில்லை, அதில் குறித்து நான் பேசவில்லை, அதில் குறித்து நான் பேசவில்லை. நான் பேசுவது நாம் அந்த ஜபத்திற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவுத்திற்கு நாம் அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். ஜபம் என்றால் என்னென்னு நினைக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் நினைப்பது இந்த இன்றைக்கு காலமில், இலங்கை தேசத்திலே யுத்த காலத்திலே கத்தர் காத்தா, சுனாமியின் காலத்திலே கத்தர் காத்தா, மற்றது இந்த வைரஸ் காலத்திலே கத்தர் எங்களை காத்தா. இன்றைக்கு வறுமையின் காலம், நாம் ஜபத்தை விட முடியுமா? போதுமாண்டவரை விட முடியுமா? விழித்திருக்காமல் எல்லாரும் தூங்க முடியுமா? நானும் நீயும் சேர்ந்து தூங்க முடியுமா? சபை என்பது விழித்திருக்க வேண்டும், சபை என்பது தேவனுடைய சமூகத்தில் விழித்திருக்க வேண்டும். பிசாசு மேற்கொள்ளாத படிக்கு, பிசாசு தேசத்தை அழித்து விடாத படிக்கு, பிசாசு விசுவாசிகளை ஊழியர்களை விழுங்கி விடாத படிக்கு, அதுக்கு மேலாக உன்னை விழுங்கி விடாத படிக்கு நீயும் நானும் விழித்திருக்க வேண்டியது அவசியம். அதான் ஜெபம். ஜெபம் மத்தேயு 25 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 25:1 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்போம்.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அடைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும், ஆனா கற்றுக்கொண்டது என்ன? பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் இந்த பக்கம் வாசிச்சீங்க, நீங்க என்னத்தை கற்றுக்கொண்டீங்க? விழித்திருக்கிறேன்னு சொன்னா இரவு பகலாக முழிச்சிட்டு இருக்கிறதா? விழித்திருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க 10 விசுவாச குடும்பம் சர்ச் ஆஃப் கிரேஸ்ல இருந்து 10 விசுவாச குடும்பம் தேவ சமூகத்தில் தேவனுடைய வருகையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பம் நல்லாக இருந்தது, ஆரம்பம் அருமையாக இருந்தது. உபவாச கூட்டம், பைபிள் ஸ்டடி, ஆராதனை, காணிக்கை, தசவ பாகம், அது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுகிறார்கள். என்ன, இயேசுவை இன்னும் காணவில்லை. நான் சபைக்கு போன நாள்ல இருந்து இதைத்தானே சொல்றாங்க, இயேசு வாரார் இன்னும் காணவில்லையே. எங்க இயேசு? கொஞ்ச நாளைக்கு உபவாச கூட்டத்துக்கு போகாம இருப்போம், கொஞ்ச நாளைக்கு பைபிள் ஸ்டடிக்கு பக்கமே போகாம இருப்போம், கொஞ்ச நாளைக்கு ஆராதனைக்கே போகாம இருப்போம், கொஞ்ச நாளைக்கு வீட்டிலேயே இருந்துட்டு போயிடலாமே. யூடியூப்லயும் ஆராதனை தானே. யூடியூப் இங்க பாரு, இங்கேயும் தான் யூடியூப் சேனல் எடுக்கிறோம். அதனால நீ வீட்டை இருக்கிறதை சரி என்று சொல்லி நாங்கள் எடுக்கவில்லை. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அப்படி இப்படி இருக்கிற பொழுது ஒருவன் செய்தியை கேட்கலாம். அதே வண்ணத்தில் 4 கழிச்சு இந்த ஒரு செய்தியை ஒரு மனுஷன் கேட்கலாம். அதனால ஒருத்தன் கத்தரண்டை வரலாம், நமக்கு தெரியாது. அது நோக்கம். லாக்டவுன் கடந்த 2 வருஷத்தினுடைய சரித்திரமே வேற, அது குறித்து பேச வேண்டாம். ஆகையினால 10 கன்னிகைகள் ஓடி 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 என்ன, அடுத்து 5 இருக்கு பாருங்க, 5 குடும்பம். அது சோறாத குடும்பம், அது நித்திரையே கொள்ளாத குடும்பம். எல்லாவற்றுக்கும் வருகிறது, தாண்டி தாண்டி வருகிறது. 7வது வருது, கஷ்டம் வருகிறது, மழை வருகிறது, பூமி எதிர்ச்சியா வருகிறது, கொரோனாவா வருகிறது, தாண்டி 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 5 குடும்பம் இழுபட்டு கொண்டே வருகிறது. இந்த ஆமையினுடைய முயலுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? ஆமை முயல் கதை தெரியுமா? அந்த நாளத்தில் நான் முதலாவது 2வது வகுப்புல சொல்லி தந்தாங்க, அதை மறக்கவே முடியாதப்பா. ஆரம்பம் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது, ரெண்டும் ரெடியாகத்தான் இருந்தது, ஆனால் முடிவு பிழைச்சு போயிடுச்சு. முடிவு பிழைச்சு போயிடுச்சு. ஐயா, சபையிலே எல்லாரும் நீங்கள் ரம்மியமாகத்தான் இருக்கிறீர்கள். சபையிலே நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள் என்று தான் அழைக்கப்படுகிறீர்கள். சபையிலே நீங்கள் எல்லாரும் நல்லாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் இப்படி நாம் விழித்திருக்கிறோம், எப்படி நம்முடைய ஜெப வாழ்வு இருக்கிறது? ஒரு சிலர் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன், நல்லது. ஒரு சிலர் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து டெலிபோனில் ஜெபம் பண்ணுகிறீர்கள் என்பது நல்லது. ஜெபத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், நல்லது. அது நம்முடைய வாழ்வுக்கு தேவை, தேவை. பிரியமானவர்களே, இப்படி ஜெபம் பண்றோம், உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஜெபம் பண்றோம், நீங்க மற்றவர்கள் இந்த ஜெபத்திலே நன்மை இருக்கிறேன்னு சிந்திக்கத்தக்க அளவுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவனும் கேட்கல, நான் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய பிரசங்கத்தில் கொண்டு வருகிறேன், அவ்வளவுதான். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 10 கன்னிகைகள் வந்து ஆண்டவர் வர லேட் ஆகிறது. இத்தனை வருஷம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் நாம் எங்களுடைய தேசத்துக்கு ஜெபம் பண்றோம்? நிப்பாட்ட முடியுமா? நிப்பாட்டினா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிவிடும். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவே நிக்கத்தக்க 4 பேர் இருக்கிறோம். அதனாலதான் இதுவரைக்கும் தேசம் இருக்கிறது. அப்படி சிந்திக்கிறதுக்கு இங்க ஒருத்தனும் கிடையாது. பாருங்க, அப்படி சிந்தித்தா சபையே உபவாச கூட்டத்திலே வந்திருக்கும். பெரியமானவர்களே, வீட்டில் இருந்து கொண்டு தேசத்திலே நடக்கிறதை குறித்து ஜட்மெண்ட் பண்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. உன் ஜட்மெண்ட் அங்க போக போறதும் கிடையாது. வர வேண்டிய இடத்துக்கு வா, விழுத்துரு, பாவம் பண்ணு தேசத்துல ஜனங்கள் வாழுவார்கள் வாழுவார்கள். இன்னைக்கு தூங்குகிற நீ தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நீ எத்தனை வருஷம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ எவ்வளவுத்துக்கு தேவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய், எவ்வளவுத்துக்கு உன்னுடைய ஜப வாழ்வு இருக்கிறது, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், இன்றைக்கும் சிறு பிள்ளையை போலவே இருக்கிறாயே, இன்றைக்கும் அப்படியே தானே இருக்கிறாய், கத்தர் பக்கம் நெருங்குறாய் இல்லையே, தேவனை நோக்குகிறாயே இல்லையே. ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள், அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா, என்னைய கொண்டு போயிட்டு விழித்திருந்து காத்திருந்து தேவனோடு போய்விட்டாங்க. இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், புத்தி இல்லாதவர்கள், மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிங்க. ஐந்து பேர்
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை.
இல்லை,
புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள்.
ஐயா, நித்திரை, மணவாளன் வர்ற நேரத்துல நித்திரை, மணவாளன் வருகிற நேரத்துல நித்திரை, இயேசு வருகிற நேரத்துல நித்திரை. ஆண்டவர் ஆராதனைக்கு மாத்திரம் நீ போயிருந்தா காண வேண்டியது எழுதியிருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் ஆராதனைக்கு நாங்கள் வருபவர்கள், எல்லாரும் ஆராதனைக்கு வருபவர்கள், ஆனா ஜெப வாழ்வோ உபவாசமோ நம் பக்கத்தில் இல்லையே, இல்லையே. பிரியமானவர்களே, இந்த செய்தியை வழியாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நான் பேசுகிறேன், நான் ஜெப வாழ்வியை குறித்து பேசவில்லை, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறேன். பத்து கண்டிகைகள். அவங்க இயேசு வருகிற பொழுது நல்ல தூக்கம், நல்ல தூக்கம், நல்ல தூக்கம், நல்லா தூங்கும். ஆராதனைக்கு ஜெப கூட்டத்துக்கு வருகிறதே கிடையாது. ஜெப கூட்டத்துக்கு வருகிறவங்களுக்கு சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. வருகிற நீங்க உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. கூட்டத்தில் சடார் புடார் சடார் புடார் நீ ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு நாம் வராம இருப்பதற்கு ஆயிரம் காரியம் சொல்லலாம். அதுதான் பிசாசு நம்மிடத்துல வச்சு நம்மளை வஞ்சிக்கிற இடம் என்பதை கண்டுபிடிப்பவர்கள் ஒருபதும் கிடையாது. ஆயிரம் காரியம் சொல்லலாம், நானும் சொல்லலாம், மற்றவர்களும் சொல்லலாம், வருகிறவர்களும் சொல்லலாம், ஜெபத்துக்கு வருகிறவர்களும் நாங்கள் வராம இருப்பதற்கு பல காரியங்கள் சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வுள்ளவர்களாய் வசனத்தை புடியுங்கள். ஏதோ இவர் என்ன ஜபத்துக்கு வர இல்லை அது இதென்று பேசிக்கிறார், அதுக்கு நான் பேசவில்லை. உணர்வுள்ளவர்களா இப்படிங்கள். ஆகையினால அவர் வருகிற பொழுது அஞ்சு பேர் நல்ல அயந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்துட்டாரு, ஐந்து பேர் உள்ளுக்கு போயிட்டாங்க, இந்த அஞ்சு பேர் போய் கதவை தட்டுறாங்க. இயேசு சொன்னார், கதவு அடைக்கப்பட்டாயிட்டது. சரிதானே நான் சொல்றது, கதவு அடைக்கப்பட்டாயிட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஓட்டம் என்ன, என்னுடைய ஊழியம் என்ன, என்னுடைய வாழ்வு என்ன, இந்த சபையினுடைய வருஷங்கள் என்ன, இதுதானா என் முடிவு? இத்தனை வருஷ காலமாக ஒரு சபையில இருந்து ஊழியத்தை செய்து கத்தருக்கண்டு வாழ்ந்து தேவனுக்கண்டு ஓடி ஊழியத்தை செய்து முடிவேன்ன, கதவடைக்கப்பட்டாயிட்டது, கதவடைக்கப்பட்டாயிட்டு. எனக்கு சில சபைகளை தெரியும், அவங்க டைமுக்கு உள்ளுக்கு வரவில்லைன்னு சொன்னா கதவை பூட்டி விடுவார்கள், அதுக்கு பெரிய சண்டை எல்லாம் பிடிப்பார்கள். ஆனால் இந்த கதவு பூட்டப்பட்டால் யார் சண்டை பிடிக்க முடியும், யார் சண்டை பிடிக்க முடியும்? எனக்கு சபைகளை தெரியும், உபவாச கூட்டம் செய்வார்கள், தண்ணி பைப் இருக்கு இல்லையா அதை சுத்தி பூட்டி விடுவார்கள். தண்ணியே குடிக்காம நீ உபவாசம் பண்ணு, வர்றதே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் வர்றது உபவாச கூட்டத்துக்கு. எனக்கு சபைகளை தெரியும், அதனால பேசுறேன், தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். கதவை போகுது, வெளியில பைப் எல்லாம் பூட்டி விடுவார்கள், இரு ஒரு நாள் தண்ணி இல்லாம. இனிமேல் பட்டணத்துல என்ன நடந்தது தெரியுமா, மிருகங்களும் உபவாசம் இருந்ததா, மிருகங்கள் இருத்து அண்டுட்டார் ஆண்டவர் எல்லாத்தையும், தண்ணி ஒண்ணும் குடிக்கப்படாது, இரு. இன்னைக்கு நம்முடைய உபவாசம் மூண்டு மனத்தியால என்ன சோர்வு, என்ன கஷ்டம், என்ன கஷ்டங்களுக்கு, பத்து மனத்தியாலும் பதினஞ்சு மனத்தியாலும் ஏதோ எல்லாம் செய்வோம், மூன்று மனத்தியால ஜபத்திற்கு என்ன கஷ்டம், எவ்வளவு சரிகிற சோர்வு, மூன்று மனத்தியால மட்டன் பண்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள். நேரங்கள் தாண்டி போனால் சிலர் முகத்திலே பரவசங்களை பார்க்கலாம். மூன்று மணிக்கு உபவாச கூட்டம் மூன்று மணிக்கு முடிக்கணும், இவங்கெல்லாம் ஜேமன்ல இருக்கிறார்கள், நாலு மணி ஆனா முகத்திலே மாத்துங்க என்ன பிரதர். அதே மாதிரி ஆராதனையில பிரசங்கம் கொஞ்சம் போயிட்டு சொல்லிட்டு என்ன, நாலு மணிக்கு நின்ற என்ன, அஞ்சு மணி ஆகுது, வசனத்துல தாகம் அப்படி இருக்குது, வசனத்தின் மீது பசி அப்படி இருக்குது, வசனத்தை விரும்புகிற விருப்பம் அப்படி இருக்குது. வேலை தளத்துல நானும் வேலை செய்தேன் இல்லையா, வேலை தளத்துல ரெண்டு மணித்தாலும் கூட சொன்னிச்சுன்னா மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, சந்தோஷமோ சந்தோஷம், எல்லாரும் செய்வார்கள், மகிழ்ந்து செய்வார்கள், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா வசனம் என்னை திருத்தி, என்னை அடக்கி, என்னை சரிப்படுத்தி, என்னை கத்தருக்கு முன்பாக அவர் வருகிற நாளில் நிக்க வைக்க போகுதே, கொஞ்சம் நேரம் எடு, என்ன கொஞ்சம் நேரம் எடுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆரம்ப நாட்களில் இந்த தேசத்தில் பல செமினார்கள் நடந்தது. ஒரு நாள் விடிய பத்து மணிக்கு தொடங்கி பின்னர் ஐந்து மணி ஆறு மணிக்கு தான் முடியும். அந்த நாட்களிலே அந்த செமினார்களே வல்லமையாக இருந்து அமர்ந்திருந்து கேட்டவர்கள் அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். அநேகர் இந்த தேசத்திலே அநேகர் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரே ஒரு செய்தி மாத்திரம் ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய வயசு சின்ன வயசு இல்லையா, அந்த வயசுலே ஸ்டான்லி அவர்கள் வந்து இந்த தேசத்திலே கத்தருக்கு பரிசுத்தம் என்ற தலைப்பிலே ஒரு செமினார் செய்தார். என்னுடைய வயசு எத்தனை தெரியுமா? 15 வயசு இருக்கும் வேண்டிய நான் நம்புகிறேன். அன்றைக்கு கேட்ட வசனம், அன்றைக்கு அவர் கத்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி பிரசங்கித்த பிரசங்கங்கள் இன்றைக்கும் அது சீரியாக உலாவிக் கொண்டுதான் தெரிகிறது. அதில் உயிர் பெற்றவர்கள், அதில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஊழியர்களாக நல்ல விசுவாச குடும்பங்களாக இந்த தேசத்திலே நிற்கிறார்கள். வசனம் வேணும், விசுவாசத்தை வஞ்சிக்க கூடாது. எசேக்கியா பிரான்சிஸ் என்ற மனுஷன் இந்த தேசத்திலே வந்து நின்று ஆராதனைண்டா என்னென்று சொல்லி நமக்கு ஆராதனையை கற்றுத் தந்து தேவ பிரசனத்திலே மூழ்கி எழும்ப தேவ பிரசனத்திலே அசைவாடுகிறதை கற்றுக்கொண்டு இன்றைக்கும் அந்த ஆராதனை இந்த தேசத்திலே வட்டி போகாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. சபைகளின் சரித்திரம் தெரியாதவர்கள் இருந்து கொண்டு நேரத்தை பார்த்துக்கொண்டு ஜெபக்கூட்டத்தை தவற விட்டுக் கொண்டு சபை காரியங்களை தப்பு தப்பாக சொல்லிக்கொண்டு எதை செய்தாலும் இவர் ஊழியக்காரன் அல்லவா அப்படி செய்யலாமா, இவள் ஊழியக்காரி அல்லவா அப்படி செய்யலாமா சொல்லி நினைத்துக் கொள்ளுங்க. உனக்கு நான் சொல்லட்டும், பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கொள்ளவனாயிரு. நீ குடும்பத்தோடு பிள்ளைகளோடு பிசாசின் மலைக்குள்ள சிக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தின் கிறிஸ்தவ சபைகளுக்கு பெரிய சரித்திரம். வல்லமுள்ள தேவருடைய பிள்ளைகள் வந்து இந்த தேசத்திலே விழுந்து கிடந்து பிரசங்கித்த வார்த்தைகள் 1000. இந்த தேசத்திலே ஒவ்வொரு சிட்டி சிட்டியாக போய் நான் நினைக்கிறேன் எங்களுடைய போதகர் பாஸ்டர் செபஸ்டியன் அவர்கள் தான் இந்த தேசத்திலே அநேக சிட்டிகளிலே சுவிசேஷ கூட்டத்திலே சுவிசேஷம் பேசியிருப்பார் சொல்லி நான் நம்புகிறேன். அநேக தேசம் அநேக சிட்டிகள் இந்த தேசத்தின் சபைகளுக்கு சரித்திரம் இருக்கிறது. ஒன்றுமே தெரியாமல் இருந்து கொண்டு சபைகளை குறித்து குற்றப்படுத்துவது, சபை ஊழியர்களை குறித்து குற்றப்படுத்துவது, விசுவாசிகளை குறித்து குற்றப்படுத்துவது, அது சரியில்லை இது சரியில்லை என்பது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு வஞ்சியாதபடிக்கு விழித்திரு 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 ஜபத்தில் விழித்திரு பிரயாசப்படு சபைக்கு ஓடவா ஓடு. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீங்கள் கண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அதை நாங்கள் காணவில்லை, நாங்கள் கண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் காணவில்லை. அதனால் தான் இன்றைக்கு நாம நிக்கிறோம் பாருங்க, இன்னைக்கு நாம நிக்கிறோம் பாருங்க. பெருமையிலே அல்ல, எங்கள் பலத்திலே அல்ல, எங்கள் ஞானத்திலே அல்ல, அன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் இருந்தது பாருங்க. இது கர்த்தருடைய வார்த்தையம்மா, தேவ சமூகத்தில் 8 மணித்தாலும் இருந்து கேட்போம், 8 மணித்தாலும் இருந்து கேட்போம். அந்த காலத்திலே பிரதர் ஸ்டான்லி அவர்கள் பிரசங்கம் பண்ண முடிந்த பிற்பாடு டெஸ்ட் வைப்பார்கள். என்ன எழுதினேன் எனக்கு தெரியாது, கேட்காதீங்க. எழுதினே என்ன எழுதினேன் சொல்லி எனக்கு தெரியாது, இன்றைக்கு தெரியாது. அவர் மார்க்ஸ் கொடுப்பார், எல்லா பேப்பர்ஸும் அவர் பார்ப்பார், பார்த்து மார்க்ஸ் கொடுப்பார். நான் நினைக்கிறேன் 200-300 பேருக்கு மேலே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருப்பாங்க நான் நம்புகிறேன். இருந்தோம் அமர்ந்திருந்தோம் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, தேவ சமூகத்தில் விழித்திருங்கப்பா, விழித்திருங்க. விசுவாசி 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 என்ன விசுவாசி, நீ ஊழியக்காரன் 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 என்ன ஊழியக்காரன், நீ என்ன பிரயோசனமற்றவர்களாக மாறாதீங்க, பிரயோசனமற்றவர்களாக மாறாதீங்க. விசுவாசத்துக்கு கொஞ்சம் கொடுத்தீங்களோ உன் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கி விடுவான். உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான். அவர் வந்த உடனே கதவு பூட்டு, கதவு பூட்டப்பட்டாய். சிவமில்லாத வாழ்க்கை தேவ சமூகத்தில் போக முடியாம போயிட்டு செய்தி சரி வர. அடுத்தது திருப்பி வாசிங்க, மத்தே 26:36 வாருங்க, சீக்கிரமாக வாசிங்க. 26:36 என்னுடைய செய்தி இருந்தா கொஞ்சம் கூட நான் செய்து முடிக்கல, ஆனாலும் நாங்கள் முடிக்கிறோம்.
அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
திருப்பி 36 வாசிக்கும், 36 வாசிங்க, கொஞ்சம் கவனிங்க.
அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம்
பண்ணினார்.
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா?
இங்க தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க மாட்டீங்களா? ஏசு நல்ல சீஷர்களை தான் பிடிச்சி வச்சிருந்தார் பாருங்க. என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கலக்கினவங்க தானே, அந்த ஊழியத்துல எப்படியோ எப்படி முன்னுக்கு அங்கங்க பிசகினாலும் அந்த இடத்துல அவங்க அவங்க வேலையை பிறகு முழிச்சுட்டாங்க, பிறகு முழிச்சுட்டாங்க. அதனால அவங்களை முன்னுக்கு இருக்கிற பக்கத்துல பாக்கல, இவங்களை ஏன் பிடித்தாருன்னு தான் சொல்லலாம். ஆனா பின்னுக்கு பார்க்கிற பொழுது அவங்க இருந்தபடியினாலதான் இன்றைக்கு நாங்க நிக்கிறோம் பாருங்க. ஆகையினால ஆண்டவரே என்னோடு கூட விழிச்சிருங்க. இயேசு என்ன செய்தார்? கெத்தமணி தோட்டத்தில் இயேசு என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டு இருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்கு ஜெபம் பண்ணினார்? தேவ சித்தம் நிறைவேற ஜெபம், தேவ சித்தம் நிறைவேற விழித்திருத்தல். எதற்கு? நாங்க உபவாச கூட்டத்தில் வந்து என்னதான் செய்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாச கூட்டத்தில் ஜெப கூட்டங்களை வைத்தா நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? சபையில் இருக்கிற குடும்பங்கள் உங்களுக்காக வந்து ஜெபம் பண்றோம், சபையில் இருக்கிற ஊழியர்களுக்காக வந்து ஜெபம் பண்றோம், உங்க பிள்ளைகளுக்காக வந்து ஜெபம் பண்றோம், தேசத்துக்காக வந்து ஜெபம் பண்றோம். எங்களுக்காக வந்தியா ஜெபம் பண்றோம்? என்னை ஆசீர்வதியும் பண்றதா கேட்க சொல்றேன். உங்களுக்காக வந்து தானே, உங்க நன்மைகளுக்கு தானே ஜெபம் பண்றோம். ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் தோட்டத்தில் நினைச்ச என்னோடு கூட இருந்து விழிச்சிருங்கப்பா, விழிச்சிருங்க. என்ன ஆண்டவரே, நான் துக்கப்படுகிறேன், நான் வேதனைப்பட போகிறேன், நான் பாடுபட போகிறேன். பாடுகளுக்கு முன்பாக நமக்கு ஜெபம் முக்கியம். உபத்திரவம், கஷ்டங்கள், வேதனைகளுக்கு இன்றைக்கு ஏன் குடும்பங்களில் பாடுகளை சுமக்க முடியவில்லை? எதற்கு? விசுவாசிகள், ஊழியர்கள் அவருடைய வாழ்க்கையில வருகிறவைகளை சுமக்க முடியவில்லை. இயேசுவானவர் இந்த விஷயத்துல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இயேசு தான் ஜெபம் பண்றதும் காணான்னு சொல்லி தன் சீஷரையும் எடுத்துக்கொண்டார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கப்பா, பிதாவை நோக்கி நீங்களும் வேண்டுதல் செய்யுங்க. இந்த பாரம் கஷ்டமா இருக்கிறது இல்லையா? என் வாழ்வில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும். கண்ணீர், இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்யாமல் நாம் பிசாசுக்கு எப்படி இடம் எடுக்கிறோம் தெரியுமா? நம்ம பிரச்சனைகளை பூட்டுவதப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனிடத்துல கூப்பிட்டு எனக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்கப்பா, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, நானும் வேண்டுதல் செய்கிறேன், நீ ஜெபம் பண்ணி அதோட நிறுத்து. பூட்டி தெரியக்கூடாது, அதுல பிசாசு கைய வச்சிருவான், அதுல பிசாசு நுழைஞ்சிருவான், அதுல பிசாசு ஜெயமெடுத்துருவான். எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு என்ன அறிவு நமக்கு? நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினேன். தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும், ஆவிக்குரிய புத்தி, ஆவிக்குரிய தெளிவு. நான் அதை பிரசங்கிச்சேன், இன்றைக்கு அதை சொல்லி முடிக்கிறேன். தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் பாருங்க. இல்லையே இல்லையே, அண்டு போலதான் இன்றைக்கும் இருக்கிறோம், அண்டு போலதான் இன்றைக்கும் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர்ந்த விசுவாசிகள், முதிர்ந்த விசுவாசிகள் மாதிரியே எப்பொழுதும் நடக்க வேண்டும், எப்பொழுதும் நடக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. முதிர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்களாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். சில வேளைகளில் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ஆகையினாலே இங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்ற, என்னோடு கூட விழித்திருங்க, நாங்க போய் ஜெபம் பண்றேன், என்னோடு கூட நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா. ஏண்டா? சோதனைக்காரன் வரப்போகிறான். தேவ சித்தத்தை நான் செய்ய வேண்டும் அல்லவா, தேவ சித்தத்தை நிறைவேற்றும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் என்பது ஜெபத்திலே தங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. உங்க வாழ்வு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வு, சபையின் வாழ்வு, சபையின் ஊழியம், எதிர்காலம், தேசத்தின் வாழ்வு, எல்லாமே ஜெபத்தில் தங்கி இருக்கிறது. நம் வாழ்விலே, நம் கரத்திலே அல்ல, அல்ல. அதனாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா! விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே முதல்ல நாங்கள் பார்த்தோம், உணர்வுள்ள இருதயம். வசனத்தை கேட்டு என்ன செய்ய வேண்டும்? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிசாசு கொண்டு போய் விடுவான். விதைகளுக்குள்ள களைகளை விதைக்கிற பொழுது, களைகளை விதைக்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம தூங்கி கொண்டு இருக்கிற பொழுது நடந்து விடுகிறது, நித்திரை கொண்டு இருக்கிற பொழுது நடந்து விடுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, விழித்திருங்கள், விழித்திருங்கள். பத்து கன்னிகைகள்ல ஐந்து கன்னிகை, ஐந்து குடும்பங்கள் தான் பரலோகத்துக்கு போய் செய்தார்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்குள்ளே பரலோகம் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதுக்குத்தான் நாங்கள் ஓடுகிறோம், அதற்குத்தான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம், அதற்குத்தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் விழித்திருப்பதை எங்களால் செய்ய முடியாது. நீ விழித்திருக்கிற ஒரு வாழ்வு வாழ எங்களால் அதை அதான் சொன்னால் கேட்குறீங்க இல்லையா? நம்மளாச்சு அது உங்க கரத்தில் இருக்கிறது. எங்களால் போதிக்க முடியும், எங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும், இப்படி செய்யுங்கள் என்று சொல்ல முடியும், கட்டாயம் ஜபத்துக்கு வாங்க என்று சொல்ல முடியும். கட்டாயம் சொல்லக்கூடாது சொல்லி பிரசங்கங்கள் இருக்கிறது. அது எப்படி கட்டாயப்படுத்துவது என்று சொல்லி சுவிசேஷமே நிர்பந்தப்படுத்தப்படுகிறது தெரியுமா? சுவிசேஷமே கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் இருந்து தன் சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னோடு கூட விழித்திருங்க, என்னோடு கூட செவம் பண்ணுங்க, என்னோடு கூட பிதாவை நோக்கி பாருங்க. என் விருப்பம் இருக்கக்கூடாது, ஆனா அந்த சித்தத்தை நான் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்று சொல்லுங்க, சொல்லுங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா, இந்த நேரம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா, இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் செய்தி முடியவில்லை, ஆனாலும் நான் இதோடு முடிக்கிறேன். என்னவெனில், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. எப்படி இடம் கொடுக்க முடியும்? வசனத்தை கேட்கிற பொழுது அதை உணர்கிறது இல்லை, அதை உணர்கிறது இல்லை. விழிப்புணர்ச்சியே இல்லாத ஒரு வாழ்க்கை, விழிப்பே இல்லை, விழித்திருப்பதே கிடையாது, செப வாழ்வே கிடையாது, செபம். நாம் அடிக்கடி யோசிப்பதுண்டு, எதிர்காலம், இந்த சபையுடைய எதிர்காலம் அடுத்த வாலிப கூட்டத்தில் இருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை செபத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை கணக்கெடுப்பதில்லை. அடுத்த இது உங்களை இருக்கிற இந்த பாருங்க, 50 வயசு உள்ள இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் நாம் இந்த பூமியில இருக்க போறதில்லை. அடுத்தது யாரு? ஜெபம் இல்லாமல் எவன் எத்தனை நாளைக்கு ஊழியத்தில் நிற்பது? ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு கர்த்தருடைய சபையை நடத்த போகிறான்? அப்போ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அது எங்கள் கண் பார்வை. உங்கள் கண் பார்வை என்ன செய்கிறது? உங்கள் பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டும், உங்கள் பிள்ளைகள் இன்ஜினியர் ஆக வேண்டும், உங்கள் பிள்ளைகள் அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்று நீங்கள் போகிறீர்கள். பிறகு பிள்ளைகள் தங்கள் வழிகளை விலகுகிற பொழுது, ஓ நின்று வந்து கத்தி அழுது கொண்டதிலே நிற்பதிலே என்ன நியாயம் என்று சொல்லி நான் கேட்கிறேன். என்ன நியாயம்? நான் சொல்லுகிற வார்த்தைகளை இருதயத்தில் கொண்டு செல்லுங்கள். நன்மை உண்டாக செயல்படுங்கள், நன்மை உண்டாக செயல்படுங்கள். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு ஒன்று சொல்லவா, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க, விழித்திருங்க, செபத்தில் விழித்திருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தேவ சமூகத்தில் வைத்து விழித்திருங்க. உங்களுக்கு விருப்பமான ரெண்டு கூலியக்காரங்கள் இல்லாவிட்ட ஒரு விசுவாசியை கூப்பிட்டு அவங்கிடத்துல சொல்லி விழித்திருங்க, விழித்திருங்க. பரப்பிட்டு தெரியாதேங்க, சொல்லிட்டு தெரியாதேங்க, அங்கங்கே அலட்டிட்டு தெரியாதேங்க. பிசாசு நுழைந்து விடுவான், நுழைந்தா நுழைந்தது தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இதுக்கு பிற்பாடு நான் வஞ்சனை உள்ளோர் இருதயத்தை குறித்து வைத்திருக்கிறேன், அதுக்கு பிறகு வஸ்திரத்தை குறித்து ரெண்டு குறிப்பு இருக்கிறது, அதை பேசலாம். டைம் முடிந்து விட்டது. அது ரெண்டும் அருமையான சம்பவங்கள். எனக்கு விருப்பம் நான் தனிய வஸ்திரத்தை மாத்திரம் பேசி முடிக்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் படிப்படியாக போகலாம் என்று சொல்லி நான் அங்கே ஆரம்பத்திலே ஆரம்பித்து விட்டேன். ஆகையினாலே இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிற காரியம் என்னவெனில், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அதிலே முக்கியம் என்னவெனில், உணர்வுள்ள இருதயம் வசனத்தை கேட்கிற பொழுது நமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் தூங்குகிற பொழுது வசனத்தின் மீது களைகளை விதைத்து விடுவான் பிசாசு. ஆகையினாலே விழித்திருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, விழித்திருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.